அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும், மலரை போல மனம் பெற வேண்டும். நான் பார்ப்பவருக்கெல்லாம் அந்த நிலை பெறும். அப்ப நான் யாரையுமே எதிரியா வைக்கல. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நமக்குள் பதிவு செய்து விட்டால் எதிரின் உணர்வே நமக்குள் வளருது. நம்ம தனிச்சு பிரிச்சிடறோம். அப்ப அது வளர்ச்சி பிறப்பும் போது நமக்குள் எதிரியை தான் வளர்க்க முடியுது. நம்ம நல்ல குணத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் முடியாது. இதை நாம் பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆகவேதான் இதை நம் வாழ்க்கையில் இப்படி தூய்மைப்படுத்தினாலும் நாம் அன்னதந்து எப்போதுமே நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் அவர் உணர்வு நமக்குள் பதிவு உண்டு. இதே போலதான் இந்த விநாயகரை வணங்கும் போது அந்த எங்கள் அன்னதந்தைக்கு அந்த மகிழ்ச்சி நற்சக்தி பெற வேண்டும், மலரை போல மனம் அவர்கள் பெற வேண்டும், அவர்கள் என்றென்றும் மகிழ்ந்து வாழ்ந்திட வேண்டும். மகிழ்ச்சின்னு சொல்லு எனக்குள் அது அவர்கள் அந்த மகிழ்ச்சியான சொல்லு என்றும் எனக்குள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணணும். இதை வரிசைப்படுத்தி இந்த உணர்வுகளை நாம் என்ன செய்வோம், நம்ம தாய் நம்ம மேல தாய் தாப்பினா ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க. நாம யாருகிட்டயாவது பேசினதில் நம்மளுக்கு ஒருத்தன் வேண்டாதே தொழில் செய்யற இடங்கள்ல வெறுப்பு வந்துடும், நம்ம நல்ல குணங்கள்ல வெறுப்பின் தன்மை அடைஞ்சிடும். இந்த உணர்வோடு வேகமா இருப்போம். அப்ப அவனை எப்படியாவது மடக்க வேண்டும் என்ற உணர்வுல தான் நாம் இருப்போம். நம்முடைய போக்கு செயல் எல்லாம் தாய் பார்த்தனு என்ன இந்த மாதிரி போறானே ஏண்டா இதெல்லாம் இருக்கிற அப்படின்னு ரெண்டு தரம் சொல்லியாச்சு, மூணு தரம் சொல்லியாச்சு, நீ பேசாம இருக்க மாட்டே, ஒன்னாலதான் இந்த தொல்லை வருதுன்னு தாயவே எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நாம சாதாரணமா ரெண்டு தரம் அம்மா சொல்லட்டுங்க, சும்மா நச்சு நச்சு எனக்கு தெரியாது அப்படிங்கிற இந்த வெறுப்பின் உணர்வை தான் நாம ஊட்ட முடியும். எந்த வெறுப்பின் அலை வருதோ இந்த தாய் பாசத்தையும் நம்ம வெறுக்கும் நிலைகள் வருகின்றது. ஏனென்றால் நமக்கு ஒருவன் தீங்கு செய்தன் உணர்வுதான் முன்னணியில் இருக்கும் போது தாய்ப்பாசத்தை உதறித்தள்ளும் நிலையே வருகின்றது. அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இதை போன்றுதான் நமது வாழ்க்கையில் பல தீமைகள் வரும் என்ற நிலைகளை மாற்றுவதற்கு இந்த விநாயகர் தத்துவத்தில் தன் அன்னையை உயிரை கடவுளாக மதித்து அவர்களை தெய்வமாக மதித்து நமக்கு நல்வழி காட்டிய குரு என்ற நிலைகள் மதித்து பழக வேண்டும். விநாயகர் தத்துவத்தில் இதை இணைத்தே காவியன் படைக்கப்பட்டுள்ளது. அதை நாம் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் நாம் நல்வழி காட்டும் உணர்வை நாம் எண்ணி அவர்கள் எடுக்கும் போது அது எளிதில் நமக்குள் அவர் சரீரமே அவர்கள் பதித்த ஞானமே நமக்குள் இருக்கு, எளிதில் பெற முடிகின்றது. அப்ப அவர்களின் உணர்வை எடுத்துக்கொண்டார் அவர்கள் உயிர் கடவுளாக இருந்து நாம் நல்ல வழி நடக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த ஞானத்தை விளைத்து அது நமக்குள் பாய்ச்சிய நிலையை எளிதில் நாம் பெற்று நாம் நல்ல குணங்களை வளர்க்க இது உதவும். ஆகவே இதை நாம் வளர்த்து அந்த வழியில்தான் இந்த மூதாதர்களுடைய அந்த ஆன்மாக்களை நாம் அடிக்கடி அந்த மகிழ்ச்சியிலேயே நான் சக்தி பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் துணை கொண்டு நம் குலதெய்வமான உயிரான்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று இணைத்து விட்டால் இந்த உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கரைந்துவிடும். அந்த மகிழ்ச்சி காட்சி உணர்வுகள் அங்கே நிலைக்கின்றது. அப்போ அந்த மகிழ்ச்சியில் விளைவிக்கும் உணர்வுடன் உணவாக எடுத்து அந்த ஒளியின் சரீரமாக வளரத் தொடங்கி விடுகின்றார். அதன் வழியில்தான் நாம் அடிக்கடி எண்ணும் போது அந்த சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து நாம் தெளிவான நிலைகளை பெறும் தகுதி பெறும். நம் மூதாதைகளை முன் செல்லவில்லை என்றால் நாம் எடுக்க முடியாது. ஆகினால அவர்கள் அந்த வழியிலே செல்லும் போது நாம் அதன் வழி சென்றன் என்றால் நாம் இங்கே எந்த நிலையில் பெற்றாலும் அந்த மகிழ்ச்சி சக்தி நான் பெற வேண்டும் என்று எண்ணி நமக்குள் அந்த உணர்வை வலுதறுக்க வேண்டும். நமக்குள் எதிரிகள் வாழாது செய்ய வேண்டும், எதிரிகளை உருவாக்க கூடாது. இப்ப நாம் என்ன செய்யறோம், நாம் பக்தி வழியிலே நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிக்கின்றோம், நல்லதையே செய்கின்றோம். யாரும் பக்தி வழியில் யாரும் குறையானவர்கள் யாரும் இல்லை. நல்ல நிலையில் பெறவுடைய நிலைகளை பரிவாக இருக்கின்றார்கள், பந்தா இருக்கின்றார்கள், அவர்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்கின்றார்கள். தனக்கு இல்லைனாலும் கூட இந்த பக்தியில அதிகமா மிஞ்சணும். யாராவது அம்மா பசிக்குன்னு சொன்னா போறோம், அவங்களுக்கு இல்லைனாலும் கூட இந்த சோறை கொண்டு போடுவாங்க. எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு சமயம் எப்பயுமே அது ஒரு கால் அவரு அதாவது கால் லிட்டர் அரைக்கால் லிட்டர் தனியா அதோட சேர்த்து பொங்கி வச்சிடும். அதை எடுத்த உடனே அது தர்மத்துக்குன்னு எப்பயுமே எடுத்து வச்சிருக்கும். அப்போ இது என்ன போச்சுன்னா, இப்படி தர்மத்துக்கு எடுத்து வச்ச உடனே ஒரு ஆளு அவங்க அதே தெருவில் இருக்கிறவங்க இந்த ஆள் கொஞ்சம் போக்கித்தனமா போயிடுவாங்க அவங்க. ஆனா வீட்டுல எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க, சோறு போடுறது இல்லை. இந்த தெருவுக்குள்ள வளர்ந்தாள் தானே அப்படின்னு சொல்லி போட்டு சரின்னு சொல்லி போட்டு தினம் வந்த சரி போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த அம்மா சோறு போட்டுக்கிட்டு இருந்தப்ப நாங்கள் மெச்சு மேல கூடியிருக்கிறோம். இது நடந்த நிகழ்ச்சிங்க. தினம் வந்தாலும் அது போடாதம்மா, எதை அவன் போட்டவங்களே திட்டான் வேண்டான்னு சொன்ன. அட திட்டினா திட்டிட்டு போறானப்பா, பாவம் அவங்க வீட்டுல விரட்டிட்டாங்க, அது கொஞ்சம் போட்டா போகுதுன்னு சொல்லிட்டு இது போட்டுக்கிட்டு இருந்து. ஒரு நாள் வீட்டுல சாப்பாடு இல்லைங்க. இப்படியே நடந்த நிகழ்ச்சிங்க. நித்தம் போடாத மாராசிய இல்லைன்ட்டாங்க. தினம் போடுற கண்டாரோடி போட மாட்டேங்கிற போல இப்படியே கண்ணுக்கு முன்னாடியே கேட்டாங்க. எனக்கு நாளும் ஆத்திரம் தான், அப்படியே அடிச்சு கீழே தள்ளிட்டு வந்துட்டாங்க. கீழே எனக்கு தாய பேசினவொடனே தாங்க முடியாது, என் தாய் வந்து என்னை கட்டி பிடிக்குது. கட்டி பிடிச்ச உடனே இந்த அடிச்சது போதுங்க, அவங்க சேர்ந்தவங்களெல்லாம் நீ எப்படி அடிக்கலாம்னு சண்டைக்கு வர்றாங்க. ஏன் இந்த மாதிரி திட்டினா நீ யாரு, நீங்க சோறு போட மாட்டீங்க, நீ ஏன் சோறு போடுறீங்க, அதனாலதான் நான் திட்டுறேன். ஒரு இந்த உணர்வுடைய இயக்கங்கள் இது மகரி நடந்த நிகழ்ச்சி. அப்போ இதே மாதிரி சொல்ல போகும்போது நம்ம தாயை பேசும்போது தாங்கல, இந்த உணர்வின் தன்மை உண்டு, எது நடந்தாலும் அந்த ஆவேச உணர்வு தாக்க சொல்லுது. அப்ப நம்ம தாய் என்ன செய்யுது, சொன்னா சொல்லிட்டு போறாங்க, விட்டுடான்னு சொல்லிட்டு இது பண்ணுது. அப்ப நான் அடிச்சிங்க வெளியில கொண்டு காம்பவுண்ட் விட்டு வெளியில சொல்றேன், அவங்க ஆள்ல ஒருத்தர் இருக்கிறாங்க உடனே எழுத்து சண்டைக்கு வர்றாரு. அவங்களோட சேர்ந்தவரெல்லாம் நீ எப்படியா நீ அடிக்கலாம், நீ ஒண்டி ஆளு நீங்க என்ன செய்ய முடியும், நொறுக்கி போடுவோம் ஜாஸ்தி ஜாக்கிரதையா இருப்பீங்க சொல்லி போட்டு இதெல்லாம் சண்டைக்கு வர்றாங்க. நீ ஒண்டி ஆளு நீங்க இருக்கிற, நீ எங்க கூட்டத்துக்குள்ள வந்து நீ ஒரே இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி போட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க. நிகழ்ச்சி அப்புறம் எங்க அம்மா சொல்லுது, ஐயா தெரியாம செய்துட்டான், கொஞ்சம் மன்னிச்சுங்க, ஏன்னா இந்த மாதிரி பேசினால உங்க தாயை இந்த மாதிரி யாரா பேசினா கேப்பாங்களா, இதே மாதிரிதான் நீங்க செய்வீங்க அப்படின்ட்டு சொல்லுது எங்க அம்மா. நீங்க கேட்பீங்க, நாங்க கேட்போம், நாங்க உதைப்போம், நீங்க உதைக்கிறதா வேலை அப்படின்னு இப்படியே பேசுறாங்க. அப்ப நானும் இந்த புஷி பழையத்துல விளையாண்டுகிட்டு இருக்கிறேன். தெரியும் அப்ப நம்ம என்ன ஆயிப்போச்சுன்னா, இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் அந்த மாடி மேல குடியிருக்கிறாங்க, என் தம்பி அங்க வெளிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன உங்க அண்ணன் என்ன பூக்கிறியாடா, இப்ப நான் உன்னை உழைக்கிறேன்டா, ஏமா வருவான் பாக்கலாம் அப்படின்ட்டு தம்பி பிடிச்சு அடிக்கிறாங்க. அவன் ஐயோன்னு சத்தம் போடுறாங்க, ஏன்னா அது கூடாமே அவங்க கூட்டம். அப்ப நான் அந்த சாதாரணமா மாடியிலிருந்து குறிச்சிட்டேன், குதிச்ச உடனே போய் தம்பி போய் ஏன்பா அடிக்கிறேன்னு, நான் உதைப்பேன், நீ உதைச்சி இல்லடா, ஆனா உதைக்கேன், எவன் வந்து கேக்குறேன்னு அவனையும் உதைக்கிறது தான் வச்சிருந்தான், அதுதான் உதைக்கும், நீ மேடை மேல இருந்து உதைக்கிற, நீ வரும் ஒன்னும் சேர்த்து உதைக்கிறதான இப்படியும் சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன செய்யறது, நானும் அவனை அடிக்கிறாங்க, என்னை அடிக்க வர்றாங்க, அவனை விட்டாங்க. இப்ப நாம இந்த சண்டை போடுறதுனால அடிக்க அடிக்க கீழே குனிஞ்சு ஓடுறது ரூ ரூபியும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அவன் சுத்தி 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 அவன் கிறங்கி கீழே ஓடுற வரையும் உடலைங்க, பிடவுல போறது நான் அடிக்கிறது இல்லைங்க, அவன் அடிக்கிற வரையிலும் ரூபியும் வந்துகிட்டே இருக்கிறது. அவன் சுத்தி சுத்தி வர்றது ஓங்கி அடிப்பான்ல நிக்கிறது, டபுன்னு ஊத்தி சுத்திடுறது. அவன் ஓங்குற கையே கடைசி, கடைசியில் அந்த வரம்பு அடியில கொண்டு விரல கொடுத்தான். இவன் கிடைக்கி வர நேரத்தில் அந்த விரல கொடுத்தாலும் அந்த கை நின்று போச்சு. இப்ப அடுறாப்பா அப்படின்னு கடைசி முடியல, அந்த கரங்க வச்சு அழுத்த உடனே நின்று போச்சு. அப்புறம் அவங்க எல்லாம் அவங்க அப்பாவிட்ட போய் சொன்னனும், இந்த மாதிரி அன்னைக்கு நடந்தது. அந்த அடிச்சாவுடைய அப்பாவிட்ட சொன்ன, இங்க நீங்க பெரியவங்க இருக்கிறீங்க, இங்க தாயா பிள்ளைய வளர்க்குறோம், யாரும் நீங்க சோறு போடல, என் தாய் சோறு போட்டது. இப்ப உங்க வீட்டுக்காரம்மா நான் இதே மாதிரி பேசினா நீங்க விடுவீங்களா, அல்ல வேற யாராவது பேசினா விடுவாங்களா, இது நியாயம் வேணும்ல, நீங்க இந்த கூட்டத்துல வலுவா இருக்குன்னு சொன்ன இதெல்லாம் இத சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்ப அந்த காந்தி வெளியில கொஞ்சம் இதா இருக்கிறதுனால இந்த பொறுமையும் நம்மளுக்கு வந்துட்டு, ஏன்னா அன்னைக்கு சேவா தன்மை செய்துட்டு இருந்ததுனால அந்த இது ஒரு. அப்ப அவங்க தாயா தகப்பனார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இதாகி போச்சு, அதனால நான் தவறு செய்யல, அந்த ஆள் தான் அடிச்சேன், நான் கை கொடுத்தேன், அது கை வரல அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டாவது வரம் நானே கையை அந்த எழுத்து அந்த வர்மப்படி எடுத்து விட்டேன். இப்போ உனக்கு வலுவு இருக்குது, எனக்கு வலுவு இல்லைன்னு நினைச்சேன். இப்போ வலுவே உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இனிமேல் போட்டு இந்த மாதிரி செய்யணும், தப்பு இருந்தா தப்புன்னு சொல்லு, அதனால நான் சொல்லிவிட்டு. அப்புறம் ஒரு சிநேகம் ஐட்டம் வச்சு அதுல இருந்து அந்த உணர்வுகளை மடக்கி அவர் வேகத்தை அவர் வழியிலேயே மடக்கி அன்னைக்கு அதை இது பண்ணி இது பண்ண. இது நடந்த நிகழ்ச்சி இது எப்போன்னா 1948 நடந்த 48 நடந்த நிகழ்ச்சிங்க. இந்த மாதிரி ஏன்னா இந்த உணர்வுகள் தாய் மேல பாசமா இருக்கும்போது தன் வலு கொண்டு அங்க தாக்கும் நிலையே வருகின்றது. ஆனால் படிமேல இருந்து நம்ம அடிச்சு கீழே உழுந்துருந்தா ஏதாவது ஆயிடுச்சுன்னா மரணம் தான் மேல இருந்து. ஆனா அந்த இடத்துல சிந்திக்க செய்யல. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு மனிதருக்கும் திடீர்னு நாம் ஒன்னும் தப்பே பண்ணல, அவர்கள் எதையாவது சொல்லிவிட்டா நாம் ஆழமாக பதிந்து விடும், அவங்க உணர்வு கொப்ப நமக்குள் பதிவாகிவிட்டால் நாம் என்ன இப்படி செய்தானே செய்தானே என்ற இந்த உணர்வுகள் நமக்குள் எதிரியை வளர்த்துக்கிட்டு இருக்கும். நாம் நல்ல குணங்களுக்கு எதையே கொடுப்பதில்லை, அதை வளர்க்கறதில்லை. அப்ப நமக்குள் என்ன செய்து நல்ல குணங்களை நாமே ஒடுக்க காரணமாயிரும். அப்ப இதுக்குத்தான் அந்த தத்துவ ஞானிகள் சாதாரண நிலைகளிலையும், இது அகஸ்தினால் உருவாக்கப்பட்டது இந்த விநாயகர் தத்துவம், அவன் தனக்குள் கண்டு வந்த உணர்வின் தன்மையும் தன் இன மக்கள் பெறுவதற்காக இம்முறையை வகுத்தான். ஆகவே இன்று அவன் துருவ மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை நாம் பருகணும் என்றால் நாம் எத்தகைய தீமைகளை நாம் கண்டுணர்ந்தாலும் அதை பழக்கப்படி ஒருத்தர் திட்டாங்க அப்படின்னா இதே உயிர் தான் நம்மளை இழுத்து அந்த உணர்வின் தன்மையை அந்த உணர்ச்சியை எக்கி நம்ம செயலுக்கு கொண்டு வருகின்றது. ஆனால் இதே உயிர் தான் அது அணுவாக மாற்றிவிடுகின்றது. அவன் எவ்வளவு வேதனைப்படும்படி சொன்னானோ அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக இங்கே விளைந்து விடுகின்றது. இதுதான் விஷ்ணு உயிர் வரம் கொடுக்கின்றான். அதனை விஷ்ணுவுக்கு பிறந்த குழந்தைதான் அந்த விஷத்தின் தன்மை உருவாகி விடுகின்றது. அது உருவாகின பின் அது பிரம்மா உருவாகினான், அது மீண்டும் தன் இனத்தை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது. ஆனால்தான் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி, இவன் எந்த வேதனையை உருவாக்கப்படி சொன்னாலும் அதனால் உருவான அந்த உணர்வுகள் பிரம்மாக மீண்டும் அது இனத்தை சிருஷ்டிக்கும் தன்மை வன்மை பெற்றனால் அந்த ஞானத்தின் வழியில் அது செயல்படும் என்று இவ்வளவு கருத்துடன் இயற்கையின் நிலைகளை நாம் கண்டுணர இதை கொடுத்திருக்கிறார். அப்ப அவன் வேதனைப்பட செய்த இந்த வேதனை அணு மீண்டும் அந்த வேதனை விஷசெடி எவ்வாறு காற்றிலிருந்து தன் விஷத்தை நுகர்ந்து மீண்டும் அந்த விஷசெடியாக வளர்கின்றதோ, எந்த மனிதன் வேதனைப்பட செய்தானோ அவனின்று வரும் இந்த உணர்வை நமக்குள் அதை கிளர்ந்து அது அணு நமக்குள் சுவாசித்து அதனுடைய மனத்தை நம் உடலில் இடும்போதுதான் நல்ல அணுக்களுக்கும் அது வேதனை தாங்காது, அதனுடைய செயலை குறைக்க செய்து நம் உடல்ல நோயாக வருகின்றது. நாம நினைக்கிறோம் வேதனைப்பட செய்த உருவனா அப்படின்னு நாம கோபத்தோட செய்தாலும் இந்த விஷத்தன்மையான அணுக்கள் நாம் மீண்டும் அவர்கள் என்ன என்ன நமக்கும் நோயாகவே விளைகின்றது. அப்ப எதிரி எங்க இருக்கிறாங்க? நமக்குள் எதிரிக்கு இடம் கொடுத்து விட்டோம், ஆக நம்மை மறந்து விட்டோம் என்ற நிலைதான் வருகின்றது. அதனால்தான் இதை ஒவ்வொரு நிமிடமும் நமது குருநாதர் காட்டிய நிலையில் இது அனுபவபூர்வமாக கொடுத்ததனால் அதை நாம் இப்ப மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் பதிவு செய்து நாம் அந்த மெய்ஞானி உணர்வை தியானித்தல் வேண்டும். எத்தகைய நிலைகளை நமக்கு பிறர் வேதனைப்பட செய்தாலும் ஈஸ்வரா என்று அவனிடம் வேண்டி அந்த மகிழ்ச்சிகளின் அர்த்தத்தை நான் பெற வேண்டும், ஈஸ்வரான அந்த உயிருடன் வேண்டப்பட்டு என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உடலுக்குள் இதை பல முறை செலுத்தல் வேண்டும். பின் தவம் என்பது நான் பார்ப்போருக்கெல்லாம் மகிழ்ச்சியின் அர்த்தத்தை பெற வேண்டும், மலரை பணம் மனம் பெற வேண்டும், என்னை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நிலைகள் பெற வேண்டும். இதற்கு பேர் தவம். நாம் அந்த மெய்ஞானின் உணர்வை பெறுவது தியானம். அந்த வலு பெற்று நீங்க அதாவது என்னை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நல்ல நிலைகள் ஏற்பட வேண்டும் என்ற உணர்வை வளர்த்துக் கொண்டால் நமது ஆன்மாவில் இது பெறுகின்றது. இல்லை என்றால் வேதனைப்பட செய்த உணர்வுகள் அதை அடக்கி அந்த ஞானின் உணர்வை அதுக்குள் சேர்க்கப்படும் போது அந்த விஷத்தை அடக்குகின்றது. அப்ப அந்த அணுக்கள் நமக்குள் வளரப்படும் போது தனக்குள் எந்த விஷத்தன்மையும் வளராது. அந்த அணுக்கள் வளரப்போது அது சுவை எது வளர்கின்றதோ அந்த உணர்வு நம்ம ஆன்மாவா மாறும்போது அதே உணர்வின் இயக்கமாக நம் உடலும் நினைவும் அந்த மண்டலத்துடன் தொடர்பு கொள்கின்றது. நான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். நாம் உயர்ந்த குணங்களை நாம் உருவாக்க தெரிந்து கொண்டவர் கார்த்திகேயா என்பது நாம் இதனை தெரிந்து கொண்ட நிலைகள் பெற்றவர். தீமை செய்கின்றது தீமை என்று உணர்கின்றோம், தீமையிலிருந்து விடுபட வேண்டும். ஆக தீமையை விடுபடுவதற்கு தீமையற்ற நிலைகளை உருவாக்க வேண்டும். ஆகவே அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் தன்மை தனக்குள் இயக்கப்படும் போது தீமையற்றதை உருவாக்கும் உணர்வின் தன்மையை நமக்குள் வளர்த்தல் வேண்டும், உருவாக்குதல் வேண்டும் என்ற நிலைக்குத்தான் இதை நாம் எடுக்கும்போது இது வினையாக சேர்கின்றது. இதேபோல இன்றைய வாழ்க்கையில் நாம் குலதெய்வங்களை வணங்கும் போதும் அந்த குடும்பத்துக்குள் சஞ்சலம், நம் மூதாதைகள் இந்த உடலை விட்டு சென்ற பின் குலதெய்வங்களை வணங்கும் போதும் அந்தந்த ஆசை பற்றோடு அந்த ஆன்மாக்கள் இங்கே சுற்றி இருந்தாலும் இந்த உணர்வு நமக்குள் வந்து அருளாட தொடங்கி விடுகின்றது. அவர்கள் எந்தெந்த நோய்வாய்ப்பட்டாரோ இந்த அருளாட உடல்ல இதே வரும். அவர் யார் யார் மேலே பகமைப்பட்டாரோ அந்த பகமை உணர்ச்சியில இங்கே தோன்றும். ஆனால் நாம் குலதெய்வங்களை எப்படி வணங்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வருடத்தோடு நாம் முந்தைய பழக்கத்தில் இருப்பினும் அதை மாற்றுதல் வேண்டும். அதை சேர்ந்த இனத்தோர் அனைவருமே ஒன்று சேர்த்து எங்கள் குலதெய்வமான உயிர் ஆன்மாக்கள் அந்த சப்தரிஷி அருள்வட்டத்தில் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து ஒளிபெறும் சரீரம் பெற்று என்றென்றும் எங்களுக்கு வழிகாட்டும் அந்த குல தெய்வங்களாக நிலை கொண்டு அந்த இரு நீக்கி பொருள்கான உணர்வுகள் என்றும் எங்களுக்கு வழிகாட்டல் வேண்டும் என்று அனைவரும் சேர்த்து இந்த உணர்வினை நாம் எடுக்க வேண்டும். மூதாதைகளான குலதெய்வங்களை வீண் செலுத்த வேண்டும். அப்படி செய்தால் அரசர்களால் உருவாக்கப்பட்ட உணர்வின் தன்மை வழிவழி நமக்குள் அது வளர்வதை தடைப்படுத்த முடியும். நாம் குலதெய்வங்களை வீண் செலுத்த முடியும். அதன் வழிகொண்டு இந்த வாழ்க்கையில் வரும் நஞ்சினை வெல்ல முடியும். அந்த மகிழ்ச்சியின் உணர்வை பற்றுடன் பற்ற முடியும். ஆக அதை பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை பற்றற்றதாக மாற்ற முடியும். என குலதெய்வம் வணங்கும் போது பாருங்க போனது இங்க எங்க குலதெய்வம் வணங்கும் போது நீங்க வந்துருந்தீங்களா? இவர் வயே நீங்க வந்துருந்தீங்களா? சீலபுத்தர் என்ன என்ன செய்தாங்க? ரொம்ப நாள் நீங்க குலதெய்வங்களை வணங்குறதுக்கு வரல, நீங்க இந்த தடவை அவசியம் வரணும்னா வர்றீங்க அப்படின்னு. ஐயா 6 கோடி எல்லாம் வைக்கக்கூடாது, நான் சொல்றபடி செய்தா இந்த மாதிரி செய்யலான்ட்டு அப்ப நாம அவங்கள தனியா ஒரு காட்டு கூட்டு ஒரு உடத்துல காட்டி அந்த நம்ம குலதெய்வனுடைய ஆன்மாக்கள் எப்படி இருக்குது நீங்க அதை காட்சி அவங்க கொடுத்து அவங்கள நீங்க வேண்ட வேண்டிய முறைகளும் தனியா கூட்டு போய் எல்லாம் காமிச்சிருக்கணும். எல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டுங்க, எல்லாம் சரிங்க அப்படின்ட்டு அதுல ஒருத்தர் நான் கோழி நான் கொடுத்துருக்கிறேன் அது நான் அறுக்காம எப்படி இருக்கணும், இன்னொருத்தர் நான் ரெண்டு மூணு கோழி கொண்டிருக்கேன் நான் எப்படி திருப்பி கொண்டு போகுது செய்யாம அப்படிங்கிறாங்க. நீங்க குறைவன் பேர சொல்லி கோழி விட்டுருங்க, அதை வளர்த்துக்கிட்டே இருக்கட்டும், அது ஏதோ ரெண்டு பேருக்கு எந்த விஷயம் இல்லாம வளர்க்கும் அப்படின்னு. அப்புறம் குலதெய்வம் கோத்து இதா இருக்கு நினைச்சது குலதெய்வம் ரொம்ப கோவிச்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா என் குலதெய்வத்தை காவல் காப்பணுங்க லாட சன்னியாசி, அவனுக்கு கொடுத்த என் குலதெய்வத்தையும் காப்பாத்துமா, நீ என்ன இப்படி நீ புதுசா வந்து நீ கட்டிக்கிட்டு இருக்கிறேன் கதையை கட்டிக்கிட்டு இருக்க. மற்ற இந்த அருளாடி மருளாடிக்கெல்லாம் நான் விஷயத்த சொல்லிட்டேன், அவங்க எல்லாம் ஒப்புக்கொண்டுட்டாங்க. இங்க வந்த இந்த வாக்கம் நடந்த நிகழ்ச்சியும் ராத்திரி 12 மணிக்கே ஆனது. உடனே அந்த மருளாடி சொன்னவொடனே நான் வந்துட்டேன், அவருக்குதான் காட்சியும் கொடுத்தது குலதெய்வம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு நீ இந்த மாதிரில வேண்டணும் பாப்பிடணும் எல்லாம் சரி சொன்ன வந்துச்சு. இந்த ஆளு கொண்டா விடி விட்டு கொண்டா நிறுத்துங்கிற ராத்திரி 12 மணிக்குங்க, 12 மணி 1 மணி இருக்கும் கொண்டா நாங்க வெட்டினாங்க. நான் பேசாங்கிட்டு வந்துட்டேன், சொல்லிவங்க கேட்கல கேட்க மாட்டாங்க பேசாம வந்துட்டேன். அப்புறம் வந்துட்ட ஒரு பாடு அப்புறம் அவங்களுக்கு ஒரு உபதேசம், நீ இதை செய்யுங்க இந்த உணர்வுகள் பின்னாடி என்ன விளை வரும் பின்னாடியா நீங்க தெரிஞ்சுக்கிடுவேன். அதுல நம்மள பெரிய ஒரு அவருக்கு 80-85 வயசு இருக்கும், 90 வயசு இருக்கும். நம்ம அந்த குலதெய்வத்துல மூத்தவரா இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். அவர் என்ன செய்யறாரு, நாம அதெல்லாம் கொடுக்கலன்னா ரொம்ப அவசியப்பா, அதெல்லாம் நாம தப்பு பண்ணக்கூடாது குலதெய்வங்களுக்கு. நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற பைத்தியத்தனமா, நீ நடத்தட்டும் நடத்து அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டேன். அப்புறம் நான் பாட்டுக்கு வேலையான்னு சொன்னேன். காலையில நம்ம 2வது தடவை தான் நீங்க வந்தீங்க, முதல் தடவை முதல்ல இந்த கோழிகளையும் இல்லாம போகுதான் நீங்க வந்தீங்க. அப்புறம் என்ன ஆயிப்போச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இவரு வந்திருந்தாரு பார்த்துட்டு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க வண்டி எடுத்துட்டு காலையில வண்டி எடுத்து நாங்க வந்துட்டோம். இவங்க எல்லாம் படையெல்லாம் போட்டு சாப்பிடலான்ட்டு போயிருக்கிறாங்க. இவங்க பந்தல் கந்தெல்லாம் தூக்கிட்டு ஓடியே போச்சு, பந்தலும் போச்சு, மழை பிடிச்சு அடிச்சு இவங்க சாப்பாடெல்லாம் மண் போட்டு இதெல்லாம் முடிச்சு வேற இடத்து தூக்கிட்டு போய் அங்கே சாப்பிடலாம்னு இருந்திருக்கிறாங்க. இங்க சாப்பிட்டா எல்லாருக்கும் வயிற்றாலையும் பேரிக்கு போய் பயங்கரமான விளைவுங்க, எல்லாம் பேரிக்கு போயாச்சு. அப்படி எல்லாரும் ஒண்ணுமே சாப்பிட முடியாம வந்துட்டாங்க. அப்புறம் அங்க ஒண்ணு அருளாடிக்கானே, என் பிள்ளையை நீங்க விரோதம் பண்ணிட்டீங்க அதனால தான் இதெல்லாம் வந்துருக்கு. அருளாடி, என் பிள்ளை நீங்க எல்லாம் இது பண்ணிருக்கீங்க, பூரா போய் நீங்க காலில் விழுந்து இதெல்லாம் மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் இதெல்லாம் நிற்கும் அப்படின்னு அந்த அருளாடி சொல்லியிருக்கோம். நடந்த நிகழ்ச்சியில இங்க ஆறு வெட்ட சொன்ன வெட்டினவங்க பையனும் பஸ்ல அடிபட்டு செத்தான். அந்த பெரியவரா சொன்னார் பாருங்க, அவனும் நல்ல மில்லுல வேலை பார்த்துட்டு இருந்தான், பஸ்ல அடிபட்டு சுக்குநூறா போனான். நடந்த நிகழ்ச்சி, ஏன்னா இந்த உணவின் அலைகள் எதை செய்தோ அன்னைக்கு இதை செய்யப்படும் போது இந்த உணர்வுகள் என்ன செய்யும், இறந்த பின் வரிசைப்படுத்தி குலதெய்வம் என்ற வரிசையில் அந்தந்த குடும்பத்தில் இறந்தவர்கள் இங்கே மீண்டும் ஆவியாளராக நாம கொண்டாட முடிகின்றதை தவிர, சிறிது காலம் பேயாக அது உருவாகி ஆவியாக வந்து அருளாக மாறி தன் உணர்வின் தன்மை பேயாகி அவள் உடலில் விளைந்த விஷத்தன்மைகள் இங்கே விளையும். பின் இதை விட்டு போயாச்சுன்னா அடுத்த பிறவி இங்கேதான். இந்த மனிதனின் வாழ்க்கையில் இதை போன்று எல்லாம் காலத்தால் நடந்ததை நாம் மீண்டும் இது மீழ்வதற்கு, இப்ப நம்ம சொன்னாலும் கூட இங்க இருந்து போயிடுறோம், நீங்க கேட்டுட்டு போறீங்க, நம்ம குலதெய்வங்களை வணங்குறதுக்கு நாம் இப்படி எல்லாம் வணங்கணும்னு சொல்லி சொன்னா இவன் பைத்தியாரப்ப வந்திருக்கிறான், இவெல்லாம் நம்ம குலதெய்வத்துக்கு விரோதியா இருக்கிறான்னு பகமையை உண்டாக்கிடுறாங்க. ஆனால் நாம் எடுத்து சொல்லி நம்மை சார்ந்தவர்கள் நாம் அங்கே அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று நம்ம குலதெய்வங்களுடைய உணர்வுகளை தனித்திருந்து அந்த ஆன்மா அந்த ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அவங்க செதுக்கி கேட்கிற மாதிரி நாம இந்த நிலைகளை செய்யணும். அவர்களுக்கும் இந்த ஆன்மா ஒளியின் சரீரம் பெற்று உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து ஒளி பெறும் சரீரம் பெற்று என்றென்றும் இவர்களுக்கு அறிவின் ஞானம் கிடைக்கும்படி எங்களுக்கெல்லாம் அருள வேணும். இதை நீங்க வேண்டினீங்கன்னா இப்படி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொன்னா அது மாறிடும். ஏன்னா நான் சாப்பிட்டு ருசிப்பட்டாச்சுன்னா அது சாப்பிட்டாதான் அது எனக்கு ருசியா இருக்கும். ஒரு கடையில போய் நீங்க டீ சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா அந்த டீ அவர் மேல கொஞ்சம் பிரியமா இருக்கும். அந்த வகையில போனோன்னு வாங்க வாங்கன்னு வர இருப்பானே அந்த டீ நல்லா இருக்கும். அடுத்தபடி ஒரு கடைக்கு போன உடனே வரவேற்பு பண்ண மாட்டேன். இந்த உணர்வு மாறிப்பான். கொடுக்கற டீ சாப்பிடும் நல்ல டீயை கொடுத்துருப்பான். நம்மளுக்கு ருசி இருக்காது. இங்க வரவேற்பு பண்ணக்கூடிய இந்த உணர்வு வரும்போது அந்த ருசி வரும். ஆனா எப்படி போட்டாலே அவனுடைய உணர்வு நம்மளுக்கு ஒரு ருசியா மாற்றும். இந்த எண்ணங்களின் இயக்கங்களில் சுவைகள் எப்படி மாறுதுன்றத உங்க அனுபவத்திலையும் பார்க்கலாம். இதே போல நாம எப்போதுமே இந்த குல தெய்வங்களை நாம் அவர்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டும். இந்த முறைப்படி நாம் செய்தோம் என்றால் இந்த நிலை இருக்கு. இதே போல உடலை விட்டு இந்த ஆன்மாக்கள் பிரிந்து விட்டால் நாம் எழுத்து சொல்வோம் கேட்கல அப்படின்னு சொன்னா நம்மை சார்ந்த ஒரு நாலு பேர் இதை எண்ணி நாம் சிறிது நேரம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், மகிழ்ச்சியின் அசக்தி இங்கே படர வேண்டும், இங்கு அனைவரும் பொருள் காணும் நிலைகள் பெற வேண்டும், இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து ஒளிபெறும் சரீரங்கள் பெற வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் பட்ட அந்த நஞ்சின் உணர்வுகள் அங்க கரைதல் வேண்டும் என்று நாம இதை ஒரு பழக்கத்துக்கு நாம கொண்டுறோம். ஆக இப்படி எல்லாம் செய்யாதேன்னு அவங்க விட்டு குறுக்காட்ட வேண்டாம். சொல்றது நாம சொல்றோம், ஊருடன் ஒத்து வாழ் என்று நீங்க செய்யறது செய்யுங்க. நான் முறைப்படி அவங்களை நம்ம ஒளி செய்கிறமாக்கணும். இது எங்க நம்முடைய கடமையா இருக்குது நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி அவர்களுக்கு சிறுகு சிறுகையாவது ஊட்டணும். நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, நாங்கெல்லாம் கலந்துக்கிட மாட்டோம்னு சொல்றது நாம எதிரி உருவாக்கிக்கிறோம். இதை முறைப்படுத்தி நாம அவங்களோட ஒத்துழைத்து இப்ப ஏதாவது நீங்க சொல்றீங்கன்னா உங்களை அனுசரிச்சிருந்தாதான் நீங்க சொல்றத நான் கேட்பேன், அல்லது நான் சொல்றது நீங்க கேட்பீங்க. இதெல்லாம் நீங்க குற்றம் நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் நீங்க எதைத்தான் சொன்னாலும் அங்க ஏற்ப. அதனால நாம் இந்த வாழ்க்கையில் கடந்த கால நிலைகள் எதுவும் அது நடந்து விட்டது, அது உடலுக்குள் இத்தனையும் பதிந்து உள்ளது, இதை நாம் மாற்றுதல் வேண்டும். அதனால எந்த குடும்பத்தில் நாம இந்த நிலை ஆனாலும் இதை போல குழந்தைகள் பிறந்துடுச்சுன்னா கோயிலுக்கு போகக்கூடாது, அல்லது இது தீர்த்து என்று சொன்னா நாம எல்லாரும் போய் அந்த குழந்தைக்கு ஆசீர்வதிக்கும் போது இதே போல தியானிக்கணும். மகிழ்ச்சியின் அர்த்தத்தை அந்த குழந்தை கிடைக்கணும். மகாலட்சியம் போன்று சர்வசக்தி அது பெறணும். மகா சரஸ்வதி போன்று சர்வ ஞானமும் இது பெறணும். பராசக்தி போன்று சர்வத்தையும் அந்த நல்வழியை உருவாக்கும் ஆற்றல் பெறணும். இந்த குடும்பத்திற்கே அந்த உயர்ந்த ஞானத்தை ஊட்டும், இந்த குடும்பத்திற்கே மகிழ்ச்சி ஊட்டும் குழந்தையாக வளரணும். இதெல்லாம் நீங்க சொல்லி வாழ்த்து.